பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1 பதம் 28 ஒன்னாவது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமாம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோதயம் ததோஜயம் உதிரயே. அர்ஜுன உவாச, திருஷ்வே மாம் சஜனம் கிருஷ்ணா, திருஷ்வே மாம் சஜனம் கிருஷ்ணா, யுயுத்ஸ்வம் சமுபாஸ்திதாம், யுயுத்ஸ்வம் சமுபாஸ்திதாம் சீதந்தி மம காத்ராணி, சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி, முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுன உவாச, திருஷ்வே மம் சஜனம் கிருஷ்ணா, யுயுத்தம் சமுபாஸ்திதாம், சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுன உவாச, திருஷ்வே மம் சஜனம் கிருஷ்ணா, யுயுத்தம் சமுபாஸ்திதாம், சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுன உவாச, திருஷ்வே மம் சஜனம் கிருஷ்ணா, யுயுத்தம் சமுபாஸ்திதாம், சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. திருஷ்வே மம் சஜனம் கிருஷ்ணா, யுயுத்தம் சமுபாஸ்திதாம், சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திர அபய சன்னார்வில் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அத்யாய. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதையும் உணர்கிறேன். பொருளுரை, தேவர்களிடமும் தெய்வீகமானவர்களிடமும் காணக்கூடிய அனைத்து நற்குணங்களையும் நேர்மையான இறை பக்தியுடைய எந்த மனிதனிடமும் காண முடியும். அதே சமயம் தெய்வீக பக்தி அற்ற ஒருவன் கல்வி பண்பாடு முதலியவற்றில் முன்னேறிவனாக இருப்பினும் தெய்வீக குணங்கள் அவனிடம் இருக்காது. எனவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் போர்க்களத்தில் கண்ட அர்ஜுனன் தங்களுக்குள் சண்டையிட முடிவு செய்திருந்த அவர்களின் மீதான இரக்கத்தால் மூழ்கி போனான். தனது வீரர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அவன் அவரிடம் இரக்கம் கொண்டிருந்தான். ஆயினும் தற்போது எதிர்த்தரப்பு வீரிடம் கூட அவளது நிச்சயமான மரணத்தை எண்ணி மிகவும் இறக்கப்படுகிறான். இவ்வாறு சிந்திக்கும் போது அவன் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்து போகிறது. மற்றவர்களில் போரிடும் எண்ணத்தை கண்டு அவன் ஏறக்குறைய பெரும் ஆச்சரியமுற்றிருந்தான். உண்மையில் வம்சம் முழுவதுமே அவடம் ரத்தம் சம்பந்தமான உள்ள உறவினர்கள் அனைவருமே அவுடன் போர் புரிய வந்திருந்தனர். இஃது அன்பான பக்தனான அர்ஜுனனை மூழ்கடிக்கிறது. இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமின்றி இரக்கத்தால் அளவும் செய்தான் என்பதை நாம் மனக்கண்ணில் எளிமையாக காண முடியும். அர்ஜுனிடம் காணக்கூடியது போன்ற அறிகுறிகள் பலவீனத்தினால் அல்ல, இறைவனின் தூய பக்தனுக்கே உரிய மென்மையான இதயத்தினாலேயே. எனவே ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டம் 18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. யஷாஷ பக்திர் பகவத் கிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதேசுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதன சுதாவதோ பகி. பகவானிடம் சலனமற்ற பக்தியில் ஈடுபட்டுள்ளவனிடம் தேவரிடமுள்ள எல்லா நற்குணங்களும் பொதிந்திருக்கும். ஆனால் பகவானின் பக்தனாக இல்லாதவனிடமோ மதிப்பற்ற பௌதிக குணங்களே இருக்கும். ஏனெனில் அவன் எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவனும் கவர்ச்சி மிக்க பௌதி சக்தியால் நிச்சயம் கவரப்படக்கூடியவனும் ஆவான். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சனச்சலாகையா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீச்சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் கதாதீன் சபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகர்ஜாதம் சககணா ரகுநாதாம் சாம்சி ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகனலலிதா ஸ்ரீவிசாகம் ச நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமோ ஆச்சாரிய பாதாயனி தாகிருபதாயினி கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரி. கடந்த சில தினங்களா வாரங்களா நம்ம வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை கலந்து பேசிட்டு இருக்கோம். கடந்த வார ஸ்லோகத்துல மகாபாரத யுத்தத்துல இரு தரப்புக்கு நடுவுல சங்கங்கள் முழங்கப்பட்டது. பீஷ்மதேவர் அவர் சிங்கம் போன்ற கடிச்சக்கூடிய சங்கம் முழங்கினார். அப்புறம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவங்க திவ்யமான சங்கம் முழங்கினாங்க. அதுக்கப்புறம் நகுலன் சகதேவன் யுதிஷ்வர் எல்லாம் அவங்கவுங்க சங்கம் முழங்கினாங்க. இப்படி சங்கங்கள் முழங்க துந்துபி மத்தளம் இந்த மாதிரி எல்லாம் ஒளிகள் எழுப்ப பயங்கர சத்தத்தோட யுத்தம் தொடங்கிய துவங்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. அப்படி தயாரான உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து ரெண்டு படைகளுக்கு நடுவில் தன்னை தேரை கொண்டு போய் நிப்பாட சொல்ற. அர்ஜுனுடைய ரதத்தில் யார் தேரோட்டியா இருக்கார்? கிருஷ்ணர். கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்றார், சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ அச்சுதா, கிருஷ்ணா ரெண்டு படைகளுக்கு நடுவில் என்னுடைய தேரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க நான் பார்க்கணும். என் கூட சண்டை போடுறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வந்து அவருடைய ரதத்தை ரெண்டு படைகளுக்கு நடுவில் நிறுத்த சொல்ற. கிருஷ்ணரும் தன்னுடைய பக்தனுக்காக அந்த ஒரு சேவையை ஏற்றுன்றார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார், அதனால கிருஷ்ணருக்கு என்ன பேர்? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தேன் பார்த்த சாரி. பார்த்தனுக்கு சாரதியா இருந்ததுனால கிருஷ்ணருக்கு பார்த்த சாரதின்னு திருநாம். அப்படி அந்த பார்த்த சாரதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரெண்டு படைகளுக்கு நடுவுல தீயரை கொண்டு போய் நிப்பாட்டினார். அப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து பேசுறார், பீஷ்ம துரோண பிரமுகதா. ஓ அர்ஜுனா, இங்க பார் யாரெல்லாம் கூட சண்டை போட வந்திருக்கார். பீஷ்ம தேவர் வந்திருக்கார், துரோணாச்சாரியர் வந்திருக்கார், கிருபாச்சாரியர் வந்திருக்கார், சகுனி வந்திருக்கார், அப்புறம் கர்ணன், துரியோதனன் எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சார், பார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. அர்ஜுனன் பார்த்தார், பார்த்தா எது தலைப்ப அர்ஜுன் கூட சண்டை போட யாரெல்லாம் வந்திருக்காங்க? அவருடைய பாட்டனான பீஷ்மர், அவருடைய குருவான துரோணாச்சாரியர், அப்புறம் குருவுடைய புதல்வன் அஸ்வத்தாமன், அப்புறம் அவருடைய சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா பசங்க, மாமன்கள், மைத்துனன்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. அப்படி கஷ்டமான உடனே மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருவார். அப்படி மனவேதனை பார்த்த உடனே தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், திருஷ்டுவேமம் சுஜனம் கிருஷ்ணா அர்ஜுன உவாச்சன்னு அர்ஜுனன் கூறினார். அர்ஜுன உவாச்ச உவாச்சன்னு கூறினார். என்ன கூறினார்? திருஷ்டுவேமம் சுஜனம் கிருஷ்ணா யூசம் சமுபாஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷதி. கிருஷ்ணா, என்னால் இங்கே நிற்க முடியல, என் கையெல்லாம் நடுங்குது, வாயெல்லாம் வளர்ந்து போச்சு. என் போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்குகிறது. வாய் உலர்வதை உணர்கிறேன், தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு, தொண்டையெல்லாம் வரும்போது கையெல்லாம் நடுங்குது. போர்க்களத்தில் போயிட்டு தொண்டையெல்லாம் வறண்டு போய் கையெல்லாம் நடுங்குச்சுன்னா என்ன அர்த்தம்? பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், உண்மையில அர்ஜுனனுக்கு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். சில சமயம் பரீட்சை டைம்ல நமக்கெல்லாம் நடக்கும், பரீட்சை எழுதும்போது அப்படி கையெல்லாம் நடுங்கிரும், பயம் வந்துடும் இல்லையா, அப்படி வேர்த்துரும், நல்லா படிச்சு க்வெஸ்சனுக்கு பதில் தெரியாமல் மறந்து போயிடும் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். அந்த பயம் வேற, அர்ஜுனனுக்கு இங்கே பயம் கிடையாது. அர்ஜுனன் பயத்தினால அழல, இங்க அர்ஜுன் அழறான்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, வேபஸ்து சரீரமே ரோமகர்ஷச்ச ஜாயதே காண்டிவம் சம்சிதே சம்ஹாத் வக்ஸைவ பிரதயஜதே. என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது, மயிர்கூச்செறிகின்றது, என் வில்லான காண்டிவம் கையிலிருந்து நழுவுகின்றது, தோல் எல்லாம் எரிகிறது. அர்ஜுனன் சொல்றார், அப்ப இது பயத்தினால் இல்லை. உண்மையில அர்ஜுனனுக்கு பயம் கிடையாது. அர்ஜுனனுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு மாவீரன். அர்ஜுனனுக்கு பரந்தபன் ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பரந்தபன், அர்ஜுனுடைய திருநாமம் வந்து பரந்தபன். பரந்தபன்னா அர்ஜுனன் முன்னாடி வரானே எதிரிகள்லாம் பயந்து போடுவாங்க, எதிரிகளே தவிக்க செய்திடும். அர்ஜுனனை பார்த்தாலே எதிரிகளுக்கெல்லாம், அவனுடைய எதிரி அவனுக்கு எதிரின்னு வந்துட்டா, அவன் முன்னாடி எதிரின்னு வந்துட்டா அர்ஜுனனை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. அவனுடைய அந்த வீர பராக்கிரம செயல்கள் முன்னாடி எதிரிகளால் நிற்கவே முடியாது. ஆனால் அர்ஜுனனுக்கு பரந்தபன் ஒரு பேர். இப்போ அர்ஜுனன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவன், அவனை யுத்தத்தில் யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏற்கனவே உபன்யாசத்தில் இந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சமயம் துரியோதனை வந்து கந்தர்வெல்லாம் பிடிச்சிடுவாங்க. அப்போ அர்ஜுனன் போய் துரியோதனுக்காக சண்டை போடுவார் இல்லையா, சண்டை போட்டு கந்தர்வெல்லாம் அர்ஜுன் கூட தோத்து போய் உயிருக்கு பயந்து ஓடிடுவாங்க. கந்தர்வர்கள்ங்கிறது சாதாரணமான மனுஷங்க கிடையாது. இப்போ நம்ம வந்து சாதாரணமான மனுஷங்க. இந்த மாதிரி தேவலோகத்தில் நிறைய தேவர்கள்லாம் வாழ்வாங்க. கந்தர்வர்கள், சித்தர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதாரர்கள், இந்த மாதிரி நிறைய கந்தர்வ லோகத்தில் கந்தர்வர்கள் இருக்காங்க, சித்த லோகத்தில் சித்தர்கள், வித்யாதர் லோகத்தில் வித்யாதர்கள், கிண்ணர் லோகத்தில் கிண்ணர்கள், கிம்புருஷ லோகத்தில் கிம்புருஷர்கள், இந்த மாதிரி உயர் கிரகங்களில் வாழக்கூடியவங்களாம் இருக்காங்க. அந்த உயர் கிரகத்தில் வாழக்கூடியவங்கெல்லாம் நம்மளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அர்ஜுனன் இருந்தது பூலோகத்தில், இவங்கெல்லாம் இருந்து தேவலோகத்தில். அப்படி தேவலோகத்தில் இருந்தவங்களாலே அர்ஜுனனை எதிர்க்க முடியல. கந்தர்வர்கள்லாம் உயிருக்கு பயந்தவன் தோத்து போய் துரியோதனை அர்ஜுன்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஓடிடுவாங்க. உயிருக்கு பயந்து அங்கிருந்து சரணடைஞ்சிடுவாங்க அர்ஜுனன்ட்ட. எப்படி அர்ஜுனன் வந்து பரந்தவன், எதிரிகள் எல்லாம் தவிர்க்க செய்வோம். அர்ஜுனனுடைய வீர தீர பராக்கிரம செயல்களை வந்து தேவர்களால் கூட ஈடுகட்ட முடியாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாவீரன் மகாரதன். ஒரு சமயம் அர்ஜுனன் வனவாசத்தின் போது காட்டில் இருந்தப்போ அவன் வந்து ஆக்சுவலி என்ன நடக்குன்னா, உண்மையில் பாண்டவர்களுடைய வெற்றி வந்து அர்ஜுனன் நம்பிதான் இருந்தது, கௌரவர்களுடைய வெற்றி வந்து பீஷ்மரை நம்பியிருந்து. பீஷ்மர் தான் பிதாமகர், மகாரதர், மிகப்பெரிய போர் வீரர். அவரை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, அவர் ஒரு பெரிய மாவீரர். அந்த பீஷ்ம தேவரை யுத்தத்தில் யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்போது கௌரவர்கள்லாம் பீஷ்மரை நம்பியிருந்தாங்க, அதேமாரி பாண்டவர்கள்லாம் அர்ஜுனை நம்பியிருந்தாங்க. ஏன்னா அர்ஜுன் மிகச்சிறந்த வில்லாளி, அதனால் பாண்டவர்களெல்லாம் அர்ஜுன் நம்பியிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் யுதிஷ்டிர மகாராஜ் அர்ஜுனனை கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, நீ போய் தவம் செய்து தேவர்களை மகிழ்வித்து நிறைய அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து எதிர்த்தரப்பில் நம்ம கூட யார் கூட யுத்தம் செய்ய தயாராக இருக்கோம்னா, பீஷ்மர், துரணாச்சாரியர், அஸ்வத்தாமன், கர்ணன், இந்த மாதிரி மகாமகா ரதர்கள் கூடலாம் நம்ம யுத்தம் செய்ய போகிறோம். அப்போ அவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது எளிமையான காரியம் இல்லை. அதனால் நீ வந்து இமயமலையில் போய் தவம் பண்ணி தேவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி நிறைய அஸ்திரங்களை வாங்கிட்டு வரணும். அப்போ அதே மாதிரி அர்ஜுனன் சில காலங்கள் வனவாசின் போது தேவலோகத்தில் தங்கியிருப்பார், சாரி இமயமலையில் தங்கியிருப்பார். இமயமலையில் தங்கியிருந்து கடுமையான தபம் விரதம் செய்வார். இமயமலையில் சாதாரணப்பட்ட ஆட்கள்னாலெல்லாம் போய் இருக்க முடியாது, பயங்கரமான குளிர், ஐஸ் மலை, ஐஸே உருகி அப்படி நதியாக ஓடிட்டுருக்கு. அலகானந்தான்னு ஒரு நதி, அலகானந்தா கங்கைக்கு இன்னொரு பேர். அலகானந்தா நதின்னு பேரை கேட்டாலே ஒருத்துக்கு மோஷம் கிடைக்கும், அவ்வளோ ஒரு விசேஷமாக நடக்கும். ஐஸே அப்படி உருகி நதியாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்தில் போய் அர்ஜுனன் சாப்பிடாம தூங்காம கடுமையா தவம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய தபத்துல சந்தோஷப்பட்டு இந்திரன் அவருக்கு நிறைய வரங்கள் கொடுக்கிறான், அஸ்திரங்கள்லாம் கொடுக்கிறான். ஒரு வகையில பார்க்க போனா அர்ஜுனன் இந்திரனுடைய பயன் ஆகிறார், அவருடைய பயன் முறையாகிறார். அப்ப அர்ஜுனன் இந்திரன் அர்ஜுனுடைய தபத்துல சந்தோஷப்பட்டு அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக நிறைய அஸ்திரங்களை கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்திரன் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா இந்த அஸ்திரங்கள்லாம் உனக்கு பத்தாது, நீ வந்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணணும். சிவபெருமான் மகாதேவர், ரொம்ப கருணை வாய்ந்தவர், எல்லார் மேலேயும் அன்புள்ளவர். அவரை நீ தவம் பண்ணினா அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், அவருடைய கருணினால நீ சீக்கிரமாக எதிரிகளை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திரன் அர்ஜுனனுக்கு சிவபெருமானை குறித்து தவம் பண்ண சொல்றார். அதே மாதிரி அர்ஜுனனும் சிவபெருமானை குறித்து தவம் செய்வார், கடுமையாக தவம் செய்வார். சிவபெருமானை வந்து தரிசிக்கிறதுக்காக, அவரை பார்க்கறதுக்காக. ஏன்னா சிவபெருமான் போன்ற தேவர்கள்லாம் சாதாரணமான ஆட்களெல்லாம் பார்க்க முடியாது. யார் வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக பக்தியாக இருக்காங்களோ, யார் வந்து ரொம்ப கடுமையான தவங்கள் விரதங்களாக செய்கிறாங்களோ, அவங்களால தான் சிவபெருமானை போன்ற தேவர்களெல்லாம் பார்க்க முடியும். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த பக்தனும் தபசியுமா இருந்ததுனால அவர் கடுமையாக விரதம் செய்யணும். அப்படி அவர் விரதம் வந்து தபம் செய்யும்போது, அவர் தபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் ஒரு அசுரன், ஒரு காட்டு பன்றியோட வடிவில் ஒரு அசுரன் நின்றுருப்பான். அப்போ அர்ஜுனன் தன்னுடைய தபத்தை முடித்து கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த காட்டு பன்றி இருக்கும். அந்த பன்றியை கொள்றதுக்காக தன்னுடைய காண்டிப வில்லு எடுத்து அதில் அஸ்திரம் எடுத்து எடுத்து அந்த பன்றியை கொள்றதுக்காக அம்பு விடும். அப்படி அம்பு விடும்போது அந்த இடத்துல ஒரு வேடன் வரும். அந்த வேடனும் அதே பன்றி மேலே அம்பு விடுவார். அந்த வேடனுடைய அம்பும் அர்ஜுனுடைய அம்பும் ஒரே நேரத்தில் போய் அந்த மிருகத்தை கொள்ளும், அந்த அசுரனை கொல்லும். அப்போ அர்ஜுனுக்கு ஆச்சரியமாயிடும், நான் அம்பு விடுற நேரத்தில் யார் வந்து அம்பு விட்டாங்க? அப்போ அந்த வேடன் வந்து சொல்லுவான், நான் தான் முதல் அம்பு விட்டேன், நான் தான் இந்த அசுரனை முதல் கொன்னேன். அப்படி இப்போ அர்ஜுன் சொல்லுவான், இல்லை இல்லை நான் தான் முதல் கொன்னேன். அந்த வேடன் சொல்லுவான், இல்லை நான் தான் கொன்னேன். இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாயிடும். கடைசியில் சொல்லுவான் அர்ஜுனன், நான் யார் தெரியுமா, நான் வந்து காந்தி பதாரி அர்ஜுனன் பார்த்த சகன், கிருஷ்ணனுடைய நான் நண்பன், எங்கிட்டயா நீ வாதம் செய்கிற, நீ எங்கூட யுத்தம் செய்ய தயாராக இருக்கியா? அந்த வேடன் சொல்லுவான், நீ யாராக இருந்தா என்ன, உனக்கு திறமை இருந்தால் நீ என்ன யுத்தத்தில் ஜெயிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த வேடனுக்கும் அர்ஜுனுக்கும் பயங்கரமான யுத்தம் ஏற்பட்டும். வேடன் வந்து தன்னுடைய அஸ்திரங்களால் அம்புகளால் அர்ஜுனை நோக்கி எய்வான். அதே மாதிரி அர்ஜுனனும் தன்னுடைய அஸ்திரங்களால் அந்த வேடன் நோக்கி எய்திடுவான். இப்படி ரொம்ப நேரமாக அந்த வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடுமையாக யுத்தம் நடக்கும். ஒரு காலகட்டம் வரும்போது அர்ஜுனனால் அந்த வேடனை ஜெயிக்க முடியாது. எவ்வளோ பெரிய கந்தர்வர்களை சித்தர்களெல்லாம் அர்ஜுனன் ஜெயிக்க கூடுவோம், கந்தர்வர்களை ஜெயிக்க முடியும், பல பல அமானுஷமான மனிதர்களை அர்ஜுனால் ஜெயிக்க முடியும், தேவர்கள் கூட யுத்தம் பண்ணி அர்ஜுனால் ஜெயிக்க முடியும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அர்ஜுனன் இந்த வேடனுடைய அம்புகளுக்கு பதிலளிக்க முடியல. காலம் நேரம் போக 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 அர்ஜுனன் ரொம்ப சோர்வாயிடுறான். அந்த வேடனுடைய அஸ்திரங்களை அர்ஜுனால் எதிர்கொள்ள முடியல. ரொம்ப நேரம் யுத்தம் நடந்து அர்ஜுனன் ரொம்ப சோர்வாயிடுவான். அடுத்தடுத்து அந்த வேடனுடைய வரக்கூடிய அஸ்திரங்களை அர்ஜுனோட உடல் பட்ட உடல்ல காயமாய் அங்கங்கே பிளட் வராருச்சு, ரத்தம் வராருச்சு, அங்கங்கே உடல் எல்லாம் கீழ்ச்சி அவன் கிரீடெல்லாம் கீழே விழுந்து அவன் வந்து பயங்கரமாக காயமாயிடுவான். ஏறக்குறைய அந்த யுத்தத்தில் அவன் மயங்கி விழக்கூடிய நேரத்தில் அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கும். என்னடா அது, எனக்கு நிகராக சண்டை போடக்கூடியவங்க இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியமாயிருவன். இப்படி இந்த வேடன், இவன் ஒரு சாதாரண வேடனாக இருக்க முடியாது, இவனோட சாதாரண வேடனாக இருந்தால் ஒரு சாதாரண வேடன் எப்படி எனக்கு நிகராக சண்டை போட முடியும் அப்படின்னு ரொம்ப சந்தேகமாகி அவன் ஏறக்குறைய தன்னுடைய சக்தியெல்லாம் எழுந்து மயங்கி விழக்கூடிய சமயத்தில் அந்த வேடன் சிவபெருமான் தான் அந்த வேடனாக வந்திருப்பான். கிராடன் சொல்லி வேற ரூபத்தில் வந்திருப்பார். அர்ஜுனன் மயங்கி விழக்கூடிய சமயத்தில் சிவபெருமான் அவர் கட்டி தள்ளிவிடுவார், தள்ளிவிட்டு சிவபெருமான் அவருக்கு ஆசி கொடுப்பார், அர்ஜுனா நீ ஒரு மிகச்சிறந்த வில்லாளி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உன் கூட சில நேரம் விளையாடுறதுக்காக தான் இந்த மாதிரி செய்தேன், கொஞ்ச நேரம் கூட என்னோட வித்தைகளை விளையாண்டு பார்க்கலாம், உண்மையிலுமே நீ அமானுஷ்யமான வீரன் தான், எவ்வளோ அஸ்திரங்கள் எழுதாலும் நான் அஸ்திரம் விடுறதுக்குள்ளே நீ அடுத்த அஸ்திரத்துக்கு ரெடி ஆகிடுறியே. அர்ஜுனுடைய காண்டிபம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்துட்டான்னா எப்பேற்பட்ட வீரனாலும் அவனை ஜெயிக்க முடியாது. இது சிவபெருமானாக இருந்ததுனால அர்ஜுனால் அவர் ஜெயிக்க முடியும். ஏன்னா சிவபெருமான் சாதாரணமான நபர் கிடையாது. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், அர்ஜுனா நான் இன்றைக்கி உன்னுடைய வித்தைகள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், அது மட்டும் இல்லை நீ என்னை குறித்து தவம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும் கேள், உனக்கு என்ன வரேன், நீ பகவானே பக்தனாக இருக்கிறதுனால நீ எனக்கு பிரியமான. உண்மையில் அந்த இடத்துல சிவபெருமான் என்ன சொல்கிறார்னா, சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தர்களோட பகவானுடைய பக்தர் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் சுயநலமற்றவங்க. சில சமயங்களில் சிவபெருமானுடைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி நிறைய வரங்கள் வாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் அதை தவறாக பயன்படுத்துவாங்க. ராவணன், பானாசுரன் இந்த மாதிரி நிறைய அசுரங்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி வரங்கள் வாங்கிட்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, தவறாக பயன்படுத்துவாங்க. அதனாலே சில சமயம் சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தர்கள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்காது. ஏன்னா அவங்க ஏதாவது தேவைக்காக தான் அவங்ககிட்ட வருவாங்க. தேவதை வழிபடுறவங்கெல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும், குறிப்பாக பிரதோஷத்து கோயிலுக்கு போகிறவங்க சிவபெருமானை கும்பிட்றவங்களாம் என்ன போய் கேட்பாங்க, என்னோடய பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், எனக்கு அது வேணும், எனக்கு இடம் வேணும், காரு வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும், இதெல்லாம் போய் கேட்டுருக்கேன். அதனால் சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தர்கள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்காது. ஆனால் பகவானுடைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பகவான்கிட்ட வந்து எந்த மாதிரி பௌதிகமான பிரார்த்தனையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பகவான் விருப்பப்பட்டால் கொடுப்பார், பகவானுக்கு தன்னுடைய பக்தனுக்கு என்ன செய்யணும் அது பகவானுக்கு தெரியும். அப்படி சுயநலமற்ற பக்தர்களை பகவானுடைய பக்தர்களில் சுயநலமற்ற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில சமயம் நினைக்கலாம், அப்போ பகவானுடைய பக்தர் எல்லாருமே சுயநலமற்றவங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க சுயநலத்துக்காக பகவான்கிட்ட வரலாம், ஆனால் அவங்க படிப்படியாக பக்தி செய்யும்போது பக்தருடைய சங்கத்திலேருந்து அவங்க சுயநலமெல்லாம் போயிடும். ஸோ எப்படி சிவபெருமான் அர்ஜுனனுடைய சுயநலமற்ற ஒரு தூய்மையான பக்தன் தெரிஞ்சிருந்தார், உடனே அவர் சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அர்ஜுனன்ட்ட கேட்குற, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? அர்ஜுன் ரொம்ப சந்தோஷம் சிவபெருமானை பார்த்த உடனே, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் துதித்து பாடுறார். அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணுறான்னா, அவருக்கு பசுபதி ஆஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் கொடுக்குறார். இந்த பசுபதி ஆஸ்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஊழிக் காலத்தில் அழிவு காலத்தின் போது சிவபெருமான் பயன்படுத்தக்கூடிய அந்த அஸ்திரம் விட்டுட்டா யாருமே அதுலேருந்து எப்பேற்பட்ட ராட்சசனோ இல்லை வித்தைக்காரனோ யாருமே அவன்கிட்ட அந்த அஸ்திரத்தையும் தப்பிக்க முடியாது. யாரை கொல்லணும்னு நினைக்குமோ அந்த அஸ்திரம் அவனை போய் கொள்ளும். அந்த ஒரு அஸ்திரத்தை சிவபெருமான் வந்து பசுபதி ஆஸ்திரம் அதை வந்து அர்ஜுனன் கொடுக்குறேன். கொடுக்கும்போது சொல்ல அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம், தேவையில்லாமல் பிரயோகிக்கக்கூடாது, எப்போ உனக்கு கஷ்டமோ தேவையோ அந்த டைமில் இந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கும். சரி, இப்போ அர்ஜுனன் சிவபெருமானுக்கு நிகராக யுத்தம் செய்யக்கூடியவர். சிவபெருமானே அவருடைய வித்தையை புகழ்ந்திருக்காருன்னா அப்போ சிவபெருமானுக்கு நிகராக யுத்தம் செய்யக்கூடியவர். அதனால் அவருக்கு பயமே கிடையாது, பயங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, மகாபாரத யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்து உண்மையில் என்னன்னா, பாண்டவர்களுக்கு வந்து தனியாக ஒரு நாடு கொடுப்பாங்க, இந்திரப்பிரஸ்தம்னு ஒரு இடம். அந்த இந்திரப்பிரஸ்தம் கொடுக்குற மாதிரி அது காந்தர்வ பிரஸ்தம்னு இருக்கும். அந்த காந்தர்வ பிரஸ்தம் ஒன்றுக்குமே ஆகாத இடம், அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ மோசமான இடம். அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பாண்டவர்கள் தங்களை திறமையினால் அதை ஒரு நல்ல அற்புதமான நகரமாக உருவாக்கிடுவாங்க. உருவாக்கி அந்த நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கொஞ்சம் அப்படியே வேட்டைக்காக போவாங்க. வனத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. காண்டீர வனம்னு ஒரு வனம். அந்த காண்டீர வனத்தில் போய் இருக்கும்போது அவங்க அங்கே வசிச்சுட்டு இருக்கும்போது அக்னி தேவன் அங்கே வருவார். அக்னி தேவன் வந்து கிருஷ்ணர்ட்டையும் அர்ஜுனன்ட்டையும் பிரார்த்தனை செய்வார். என்ன பிரார்த்தனை செய்வார்னா, எனக்கு வந்து யாகத்தில் நிறைய நெய் ஊற்றி எனக்கு யாகம் செய்கிறாங்க, அந்த யாகத்தையெல்லாம் அந்த யாகத்தில் போடக்கூடிய உணவெல்லாம் உட்கொண்டு எனக்கு வந்து அஜீர்ண கோளாறாயிடுச்சு, எனக்கு வந்து ஜீர்ணம் இல்லை. அப்போ நான் பிரம்மாட்ட பிரார்த்தனை செய்யும்போது பிரம்மா என்ன சொன்னார்னா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் இந்த ஜீர்ணத்துக்கு எனக்கு வழியே தெரியல. அப்போ பிரம்மா சொன்னார், உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, இப்போ காண்டீரவனத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணர் இருக்காங்க, அவங்ககிட்ட போனேன்னா உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாயிடும். அந்த வனத்தில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது, அந்த மூலிகையில் வந்து உனக்கு நீ அந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய ஜீரண கோளாறு அஜீர்ண கோளாறு சரியாயிடும். ஆனால் இந்த அக்னி வந்து காண்டீரவனத்தை சாப்பிட வரும்போது அந்த காண்டீரவனத்தில் தக்ஷகன்கிற ஒரு நாகம் இருக்கும். அந்த தக்ஷகன் வந்து இந்திரனுடைய நண்பன். அப்போது தக்ஷகன் அங்கே வாழ்ந்துருந்ததுனால காண்டீரவனத்தை அக்னி தேவனால் சாப்பிட முடியாது, ஏன்னா இந்திரனுடைய பாதுகாப்பு இருக்கும், எப்பவுமே மழை பெஞ்சுட்டே இருக்கும், அதனால் இந்த நெருப்புனால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ திரும்பவும் பிரம்மதேவர்கிட்ட வந்து அக்னிதேவன் பிரார்த்தனை செய்கிறார், நீங்கள் காண்டீரவனத்தை சாப்பிட சொன்னீங்க, ஆனால் என்னால் அதை சாப்பிட முடியல, ஏன்னா அங்கே தக்ஷகன் இருக்கான், தக்ஷகனுக்கு பாதுகாப்பாக எப்பவுமே இந்திரன் இருக்கார், அப்படி இருக்குமே எப்படி என்னால் அதை சாப்பிட முடியும், இந்திரன் மழை பொழிஞ்சுட்டே இருக்கார், அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நீ அர்ஜுனனை போய் சரணடையணும். அப்போது அக்னிதேவன் அர்ஜுனன்ட்ட வரார். அர்ஜுனன்ட்ட வந்த உடனே எந்த இடத்துக்கு வராரு, எந்த இடத்துக்கு வராரு, காண்டீரவனம். யார் வரா, யார்கிட்ட வரார், அர்ஜுனன். அர்ஜுனன்ட்ட வந்து அக்னிதேவன் வரார். வந்த உடனே சொல்றார், அர்ஜுன் கிருஷ்ணரை பார்த்துட்டு அக்னிதேவன் சொல்றார், அர்ஜுனா இந்த மாதிரி பிரம்மதேவர் என்ன ஒன்று அணுகல் சொன்னார், இந்த காண்டீரவனத்தை நீதான கொடுக்க முடியும்னு சொன்னார். அப்ப அக்னிதேவன் சொல்வார், அர்ஜுனன் சொல்வார், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் நான் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவன் தான், ஆனால் எங்கிட்ட இப்போ வில்லும் இல்லை ரதமும் இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அக்னி சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு வில்லு தரேன், நான் உனக்கு ஒரு ரதம் தரேன், அந்த வில்லும் ரதமும் இருந்தால் நீ மூணு உலகத்தில் ஒன்று யாருமே ஜெயிக்க முடியாது. அக்னிதேவன் ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான ரதத்தை வந்து அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுக்குறார். அதுக்கப்புறம் காண்டிபம்ங்கிற வில்லு, அந்த காண்டிப வில்லு சாதாரணமான வில் கிடையாது, அந்த வில்லு பூரா ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், முத்து பவளம் நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு விலை மதிக்க முடியாத பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வில் காண்டிபம். அந்த காண்டிப வில்லையும் அப்புறம் அக்னிதேவன் ரதத்தையும் தேவதத்தங்கிற சங்கையும் அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுக்கும். இப்போ நீ வந்து எனக்கு உதவி செய்யணும். அப்போ அர்ஜுனன் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு காண்டிபத்தை நான் ஏற்றி, அர்ஜுனன் காண்டிபத்தில் நான் ஏற்றினான்னா அந்த நானை சுண்டி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா பேரிடி இடித்த மாதிரி இருக்கும், மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு இடி இடிக்கும், நம்மளாம் அப்படி காதை பொத்திரும் அந்த மாதிரி ஒரு இடி இடிக்குமா. அதனால தான் சில சமயங்கள் மழை பெய்ய இடி இடிக்குமா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க, எல்லாம் வீட்டில் உள்ளவங்க அர்ஜுனன் தான் நம்ம காப்பாற்றணும், அர்ஜுனுடைய காண்டிப்பாக சத்தம் மாதிரி. அதனால மகாபாரதத்துல என்ன விசேஷம்னா, அர்ஜுனன் எங்க இருக்கான்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாமா? அவனுடைய காண்டிப வில்லுடைய சத்தத்தை கேட்டு, அந்த நானுடைய சத்தம் இருக்கிறத வச்சு அர்ஜுனன் இப்ப எந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல இருக்கார், பாண்டவருடைய சேனையிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல இருக்காரா, 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரா, 100 மீட்டர் தூரத்துல இருக்காரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு சப்தம், அந்த சப்தத்தை கேட்டாலே, அந்த காண்டிவத்துடைய நானுடைய சப்தத்தை கேட்டாலே எதிரிகள் படபடுத்து போடும் மனசெல்லாம். அப்படி அந்த காண்டிவம் ரொம்ப விசேஷமான ஒரு வில்லு. அது யார் அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க? அக்னி தேவ. ரதம் யார் கொடுத்தாரு? தேவதத்தம். இதெல்லாம் கொடுத்து அர்ஜுனன்ட்ட வேண்டிக்கிறேன். அப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, தயாராயிடுறார். அக்னிட்டு சொல்ல, நீ இப்போ இந்த காண்டிரவனத்தை சாப்பிடலாம் அப்படிங்கும் போது, அக்னிதேவன் சாப்பிட போகும்போது இந்திரன் வந்துடுவார். இந்திரன் வந்து என்ன பண்ணுவார்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவருடைய நண்பன் தக்ஷகன் அங்க இருக்கிறதுனால அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்போ அர்ஜுன் என்ன பண்ணுவார், தன் அஸ்திரங்களால ஒரு பெரிய வலையை உண்டு பண்ணிடுவார். மேல ஒரு துளி மழை கூட அந்த வனத்துல படாத மாதிரி அப்படி அஸ்திரங்களை கொண்டே மூடிடுவார். அந்த காட்டை ஒரு டிராப் தண்ணி கூட அந்த காட்டுக்குள்ள வராத மாதிரி அவ்வளவு அஸ்திரங்களை சேகர், அஸ்திரங்களை விட்டு விட்டு எல்லா அஸ்திரங்களும் சேர்ந்து அப்படி பெரிய மேக மூட்டை மாதிரி ஆயிடும். அதை மீறிதான் மழை பெய்ய முடியும். அப்போ அக்னிதேவன் காண்டிரவனத்தை விழுங்க போகும்போது எல்லா தேவர்களும் வந்துருவாங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, எல்லா தேவர்களும் வந்து இந்திரனுக்கு சார்பா வந்து யுத்தம் செய்ய வருவாங்க. உண்மையில அக்னி தேவனுக்கு இதெல்லாம் யார் கொண்டு வந்துருவாங்க? அந்த இடத்துல வருணன் தான் கொண்டு வந்துருவார். வருணன் தான் வந்து சமுத்திரத்திலிருந்து இந்த இதெல்லாம் கொண்டு வந்துருவார். காண்டிபம் வில்லு ரதம் எல்லாம் கொண்டு வந்துருவார். ஆனா இப்ப என்னாடும், இந்திரனுக்கு உதவி செய்யறதுக்காக எல்லா தேவர்களும் அவன் சார்பா வந்து யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுனனுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா தேவர்கள்லாம் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம். அர்ஜுனன் தனி நபரா அந்த ரதத்தை நின்று தேவர் கூட யுத்தம் செய்வார். கிருஷ்ணர் வரும்னு அங்கேயும் தேருக்குள்ளதான் உட்காந்துட்டு இருப்பார். ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணருடைய கருணையினால அவ்வளவு தேவர்களும் எதிர்ப்பார். பயங்கரமா யுத்தம் நடக்கும். இந்திரனாலே கூட அர்ஜுனனை ஜெயிக்க முடியாது. கடைசியில் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தை பிரயோகிக்க வரும்போது பிரம்மதேவர் வானத்திலிருந்து பேசுவார். இந்திரா, நீ அர்ஜுனன் கூட யுத்தம் செய்யறதுல அர்த்தம் இல்லை. இது தேவையில்லாத ஒரு யுத்தம். அதனால இந்த வனம் வந்து அக்னிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த யுத்தத்தை நீ பின்வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லை, அர்ஜுனன் வேற யாரும் உன்னோட பயனும் கூட அப்படின்னு பிரம்மதேவர் இந்திரன்ட்ட வேண்டிக்கிறார். அப்போ தேவர்களும் அந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த காந்தீர வனத்தையும் அக்னி தேவன் விழுங்குவார். எல்லா உயிரினங்கள், பாம்பு கிம்பு எல்லாம் அவருக்கு இறையாப்படும். அதில் உள்ள மூலிகைகள், செடிகள் எல்லாம் சாப்பிட்டு அக்னிதேவன் திருப்தி அடைஞ்சிருவார். ஸோ இப்படி அர்ஜுனனுடைய வீர தீர பராக்கிரம செயலெலாம் பார்த்தா அவர் எந்த விதத்திலும் கோலை கிடையாது. அவரை வந்து சிவபெருமானுக்கு நிகராக யுத்தம் செய்திருக்கார். எந்த தேவர்களாலும் அவர் ஜெயிக்க முடியல. எல்லாரும் அவருக்கு தேவர்களே வியக்கத்தக்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அர்ஜுனன் யுத்தம் பண்ணியிருக்கார். ஸோ அதனால தான் அர்ஜுனனுக்கு பரந்தபன் ஒரு திருநாம். அர்ஜுனன் யாராலும் விஜயன், அவன் காண்டிபம் எடுத்துட்டார்னா அவனை ஜெயிக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட அர்ஜுனன், ஏன் அர்ஜுனனுக்கு இவ்வளோ சிறப்புன்னா, அவர் கூட கிருஷ்ணர் அப்பவும் இருக்கார். அவர் கிருஷ்ணருடைய கருணை ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கு. ஸோ அதனால யாரோத்தருக்கு கிருஷ்ணருடைய கருணை இருக்கோ, யார் பக்கம் கிருஷ்ணர் இருக்காரோ, அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது. அர்ஜுனன் எப்பவும் கிருஷ்ணர் பக்கமே இருக்கிறதுனால எப்பேற்பட்ட வீரனாலும் அர்ஜுனனை ஜெயிக்க முடியாது. ஸோ எப்படி அர்ஜுனன் ரொம்ப வீரம் வாய்ந்தவன், அவனுக்கு பயங்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் கூட எப்பவுமே இருக்கார். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் மாதவன்னு பேர். மாதவன் என்ன தெரியுமா? சினிமா நடிகர் மாதவன் இல்லை, மாதவன். மாதவன்னா லக்ஷ்மியின் கணவன் அர்த்தம். லக்ஷ்மி தேவியுடைய மனவாளன், லக்ஷ்மியின் கணவன். ஸோ கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. இப்போ அர்ஜுனன் எங்க இருக்காரோ அங்க கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணரும் லக்ஷ்மி தேவியும், லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதி, அதிர்ஷ்ட தேவதை. கிருஷ்ணருக்குரிய இடம் வெற்றி எல்லாமே நிச்சயம், தர்மம் வெற்றி எல்லாமே அங்க இருக்கும். அப்ப அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்கார், அர்ஜுனன் கூட லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் ஏன் பயந்துக்கணும், ஏன் கவலைப்படணும்? அவருக்கு யுத்தத்துல வெற்றி உறுதி தான். எல்லாத்துக்கும் மேல அர்ஜுனுடைய கொடியில ஹனுமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அர்ஜுனுடைய ரதத்து மேல உள்ள கொடியில ஹனுமான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமானுடைய விசேஷம் என்னன்னா, அந்த யுத்தத்துல அர்ஜுனுடைய ரதத்து மேல உட்கார்ந்து ஒரு கர்ஜனை பண்ணுவாராம். அந்த கர்ஜனை கேட்டு எல்லாம் பயந்து பாதி பேர் மூச்சு அடைஞ்சு இறந்து போடுவாங்க. அவ்வளவு ஒரு சப்தம், ஹனுமான் ஒரு பயங்கரமான சப்தத்தை உண்டு பண்ணுவார். அப்ப ஹனுமான் எங்க இருக்காரோ அங்க வெற்றி நிச்சயம். ஹனுமான் இருக்கக்கூடிய இடத்துல வெற்றி நிச்சயம். ஹனுமான் எங்க இருப்பாரு? அர்ஜுனுடைய கொடி மேல இருக்காரு, இயல்பா ஹனுமான் எங்க இருப்பாரு, ராமர் எங்க இருக்காரு அங்க ஹனுமான் இருப்பார். இப்படி சொல்லலாம், ஹனுமான் இருக்கிற இடத்துல ராமர் இருப்பார். அப்ப இங்க யார் உட்கார்ந்துருக்காங்க அர்ஜுனுடைய ரதத்துல? கிருஷ்ணரும் ராமரும் வேற கிடையாது. அந்த ராமரே கிருஷ்ணரா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அங்க ஹனுமானும் வந்திருக்காரு. அப்ப ஹனுமான் இருக்கார், ஹனுமான் அங்க இருக்கிறதுனால வெற்றி நிச்சயம். ராமருக்கும் ராவணும் நடக்கக்கூடிய யுத்தத்துல ராமர் ஜெயிச்சானா அதுக்கு யார் முக்கிய காரணம்? ஹனுமானும் முக்கிய காரணம். ராமர்னாலே ராவணனை ஜெயிக்க முடியும், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனாலும் ராமாயணத்துல ஹனுமானுக்கு நிறைய விசேஷமான பங்கை வந்து ராமர் அளிச்சார். ஏன்னா எப்பவுமே பகவான் வந்து தன்னை விட தன் பக்தன் புகழடைறத விரும்புவார். இந்த யுத்தத்துல கூட கிருஷ்ணர்னால இவங்களை கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஒரு க்ஷணத்துல கிருஷ்ணரவங்க எல்லாம் கொண்டுட முடியும். ஏற்கனவே அப்படிதான் நடந்திருக்கு, கிருஷ்ணர் தான் இவங்களை எல்லாம் கொண்டுட்டாரு ஏற்கனவே. அர்ஜுனன் ஒரு கருவி தான். அப்ப இந்த புகழ் அர்ஜுனன் கிடைக்கணும் தான் கிருஷ்ணர் விரும்புறார். அர்ஜுனன் செய்த மாதிரி கிருஷ்ணர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். ஆனா எப்படி இருக்கு கடைசியில்? அர்ஜுனன் தான் செஞ்சாருங்கிற மாதிரி இருக்கு. அர்ஜுனனுக்கு தான் அந்த புகழ். அப்ப பகவான் வந்து தன்னை விட தன் பக்தன் புகழ் அடையிறதா விரும்புவார். பக்தன் என்ன பண்ணுவான்? தனக்கு புகழ் வேண்டாம், பகவானுக்கு தான் புகழ் வேணும்னு விரும்புவான். ஹனுமான் அப்படி நினைச்சிக்கல, ஓ நான் என்னாலதான் ராமர் ஜெயிச்சார், இல்லாட்டி ராமன் ராவணனால ராவணன் வந்து ராமர்னால கொண்டிருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்க. ஹனுமான் தன்னுடைய சக்திக்கெல்லாம் காரணம் ராமர் தான் தெரியும். ராமருடைய கருணையினாலதான், சீதையுடைய கருணையினாலதான் எனக்கு இவ்வளவு சக்தி, என்னால் அசுரங்களை ஜெயிக்க முடிஞ்சது. அது எல்லாமே அவருடைய கருணை, நான் ஒரு கருவி தான் அப்படின்னு ஹனுமான் உணர்ந்திருந்தார். அதனால ராம ராவண யுத்தத்தில் ஹனுமான் ஒரு முக்கியமான பங்கு வைச்சார். அப்போ எப்படி ஹனுமானால் ராமர் வெற்றி அடைஞ்சாரோ, அதே போல் இங்கே அர்ஜுனுடைய ரதத்தில் ஹனுமான் உட்கார்ந்துருக்கார், கட்டாயம் ஒரு வெற்றி அடைய போகிறார். ஹனுமான் அங்கே இருக்கிறார், கிருஷ்ணர் இருக்கார், லக்ஷ்மி தேவி இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே காண்டிபம் வில் இருக்கு. அந்த காண்டிபத்தினுடைய வில் இருந்தால் வெற்றி நிச்சயம். அக்னிதேவன் கொடுத்த ரதம் மூன்று உலகத்தையும் ஜெயிக்கக்கூடியது. அக்னி அவனுக்கு பரிசாக கொடுத்துக்க ரதம் வந்து மூணு உலகத்தையும் ஜெயிக்கூடியது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அர்ஜுனன் தான் நிச்சயம் ஜெயிக்க போறார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது அது உறுதி. எப்ப கிருஷ்ணர் தன்னுடைய திவ்யமான சங்க ஊதினாரோ அப்பவே அர்ஜுனன் ஜெயிக்கிறது உறுதி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் இருந்தும் அர்ஜுனன் ஏன் இங்க அலறார்? திருஷ்வேமம் சஜனம் கிருஷ்ணா யூத்தம் சமபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷதி. கிருஷ்ணா என்னால இங்க நிக்க முடியல, எனக்கு தலை சுத்துது, தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, கையெல்லாம் நடுங்குது, காண்டிபத்தை என்னால பிடிக்க முடியல, உடம்பெல்லாம் உஷ்ணமாயிடுச்சு, எரியுது. ஏன் சொல்றாரு அர்ஜுனன் இந்த மாதிரி? அப்போ ஒரு பயம் வந்துருச்சானே. நமக்கு பயம் வந்தா என்னாகும்? நான் உடம்பெல்லாம் நடுங்கும், தலை சுத்தரும், வாய் பேச முடியாது, அழ ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, கவலை வந்துடும், அப்படிதானே? அப்போ அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி தானே ஆயிருக்கு, அப்படிதானே? அர்ஜுனன் பயந்துட்டாரா? இல்லை. அப்புறம் இங்க இந்த மாதிரி சொல்றாரு. அவன் வந்து இரக்கம் இருக்கு, அர்ஜுனன் இரக்கம் இருக்கு. பக்தன் பகவானுடைய பக்தன் என்ன விசேஷம்னா, அவன் ரொம்ப இரக்க குணம் உள்ளவன். ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அதே போல கிருஷ்ணனுடைய பக்தரும் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தனும் நண்பனுமா இருந்ததுனால, கிருஷ்ணனுடைய பக்தனா இருந்ததுனால அவனுக்கு அந்த யுத்த பூமியில வந்தோடனே அவனுக்கு ஒரு இரக்கம் ஏற்பட்டது. ஏற்கனவே அர்ஜுனனுக்கு ஒரு இரக்கம் இருந்தது. என்ன இரக்கம்னா, எங்களுடைய தேவைக்காக நாங்க வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக, கௌரவர்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்க தரப்புல எவ்வளவு பேர் யுத்தம் செய்ய போறாங்க, எல்லாம் இறந்து போறாங்க இல்லையா? பாண்டவர் தரப்புல நிறைய பேர் இருக்காங்க, குதிரைகள் யானைகள், மனுஷங்க மட்டும் இல்ல, குதிரைகள் யானைகள், அப்புறம் கொஞ்சம் வீரர்கள், நிறைய அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க அந்த அவங்க தரப்புல இருக்காங்க. அப்ப அர்ஜுனன் தெரியும் இவங்களும் கட்டாயம் இறக்கத்தான் போறாங்க. ஏன்னா இவங்களுக்காக யுத்தம் செய்யும்போது இவங்களை கொல்லாம இருக்க போறாங்களா என்ன, இவங்களும் இறக்க போறாங்க. அப்ப அர்ஜுனன் ஏற்கனவே தனக்காக யுத்தம் செய்யறவங்க இறக்க போறாங்கன்னு இறக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தார். இப்ப எது தரப்புல போய் பார்த்தா அங்கேயும் யார் இருக்காங்க, யாரெல்லாம் இவரை குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்தாங்களோ, யாரெல்லாம் இவருக்கு வித்தையை கத்துக் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் இவருடைய நன்மையை விரும்பினாங்களோ, யாரெல்லாம் இவர் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களோ, அவங்க எல்லாம் இவருக்கு எதிராக நிக்கிறார் நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சு, கவலை ஆயிடுச்சு இல்லையா? எப்ப நமக்கு மனசுல கவலை வருதோ அப்ப என்ன பயம் வந்துடும். கவலை மனசுல கவலை வரும்போது மனம் நிதானத்தை இழக்கும் போது, மனம் வந்து தைரியத்தை இழக்கும் போது என்ன ஆயிடும், நம்முடைய மனசுல தைரியத்தை இழந்துட்டோம்னா அந்த சமயத்துல கவலையும் பயமும் பிடிச்சிடும். எப்ப நம்ம மனதை வந்து நிதானத்துல நிதான புத்தி இல்லாம இழந்து போறோமோ அப்ப என்ன ஆயிடும், நமக்கு கவலையும் பயமும் வந்து. அர்ஜுனன் தன்னுடைய நிதானத்தை இழந்துட்டார், ரொம்ப தைரியமா யுத்த பூமிக்கு வந்தார். ஆனா எதிர்த்தரப்புல உள்ளவங்களை பார்த்த உடனே அவருக்கு அந்த நிதானம் போயிடுச்சு. இவன் கூட யுத்தம் செய்ய போறேன், இவருடைய பாட்டனார் பீஷ்ம தேவர் என்னை குழந்தையிலிருந்தே தூக்கி வளர்த்தவர், மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்த்தவர், எனக்கு நல்ல உபதேசங்களை செய்தவர், என்னுடைய உண்மையான நலன் விரும்பியவர், ஓ இவர் குரு துரோணாச்சாரியர், அவர் தான் இந்த அஸ்திரங்களை கத்துக் கொடுத்தார், சகுனியனுடைய மாமா, துரியோதனனுடைய சகோதரன், துச்சாதனனுடைய சகோதரன், இவங்க கூட நான் யுத்தம் செய்யணும், இவங்களே நான் கொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் மனதினால பலவீனம் ஆயிட்டார். எப்ப நம்ம மனது, நான் முன்பே சொன்ன மாதிரி, எப்ப நம்ம மனது பலவீனம் அடையுதோ அப்ப பயமும் கவலையும் வந்து. இது ஏன் மனது பலவீனம் அடையுதுன்னா, எப்ப நம்ம உலக விஷயத்துல பற்றுதல் அதிகமா வைக்கிறோமோ, இந்த உலக விஷயத்துல நம்ம பற்றுதல் அதிகமா வச்சுட்டோம்னா, இது மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டோம்னா, மெட்டீரியல்ல என்ன வரும்னா நமக்கு பயமும் கவலையும் காணாது. அதனாலதான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்க எது மேல ரொம்ப ஆசை வைப்பாங்க, பேராசைப்படுவாங்க, அது கிடைக்கிறதுக்காக கடினமா உழைப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்காம கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காதுன்னு இயங்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்து மேல பற்றுதலை வச்சு அது கிடைக்காதா கிடைக்காதான்னு இயங்கிட்டே இருப்பாங்க. கிடைக்கலனா மன பலவீனம் அடைஞ்சு வேதனைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. சில சமயங்கள் நினைச்சுக்குவாங்க, நம்ம உயிரோடு இருக்கணுமா, நம்ம உயிர் வாழணுமா, அதுக்கு அவசியமானு நினைச்சுக்குவாங்க. இது மேலே பற்றுதல் வைக்கக்கூடியவங்க இந்த உலகத்தில் அந்த பற்றுதல் வச்சு அது கிடைக்க முடியாமல் போகும்போது கிடைக்குமா கிடைக்குமா இயங்கிட்டு இருப்பாங்க. அது கிடைக்கலன்னா என்ன அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆகிடும். அந்த பெரிய ஏமாற்றம் என்னாடு அவங்களுக்கு, நம்ம இனி உயிர் வாழணுமா, அதுக்கு அவசியம் தானா. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் இல்லையா, நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, படித்து மார்க்கெலாம் கம்மி ஆயிடுச்சுன்னா ஏமாற்றம் ஆகிடும். அந்த ஏமாற்றத்தினால என்னாடும் நம்ம உயிர் வாழணுமா. அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றம், நீ சரியாக தூங்கலையே இன்னைக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் வரணும், வியாபாரத்தில் லாபம் வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க, ஏமாற்றம் வந்ததுன்னா என்ன ஆயிடும், தற்கொலை பண்ணிக்கிறாங்க குடும்பத்தோட. சில வியாபாரத்தில் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி ஏன் நடக்குதுன்னா, அவங்க எதிர்பார்த்ததில் ஏமாற்றம் வரும். அப்போ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். நமக்குன்னு விதிக்கப்பட்ட நம்ம முயற்சி பண்ணலாம், நம்ம சில விஷயங்களை முயற்சி பண்ணலாம், கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலனா ஓகே இது என்னுடைய முன்ஜென்ம கர்மம், இது எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கு, அவ்வளோதான், பகவான் விரும்பினா அது எனக்கு கிடைக்கட்டும். அப்போ இது கிடைக்கலையா, அப்போ பகவானுக்கு விருப்பம் இல்லை, ஒருவேளை என்னுடைய கர்மம் எனக்கு இது கிடைக்கணும்னு இல்லை இல்லையா. நிறைய பேர் முயற்சி பண்ணலாம், நிறைய பேர் ரொம்ப பணக்காரனாகணும் முயற்சி பண்ணலாம், அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய பொருட்கள் மேலே ஆசைப்படலாம், அதுக்கான முயற்சி பண்ணலாம், கிடைக்கலன்னு என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த கொடுப்பனை இல்லை, அவனுடைய அவனுக்கு அந்த கர்மம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பேராசையினால பேராசையினால உந்தப்பட்டு கடைசியில் என்ன வாங்க, ஏமாற்றத்தை காண்பாங்க. நிமித்தானி சபஷ்யானி விபரீதானி, விபரீதம்னா அந்த வித்தின் செகண்ட்ல விபரீதம் ஆகுது. எதிர்பார்ப்புகள்லாம் இழக்கப்படும் பொழுது அவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரிதான் எப்ப நம்ம மனது பலவீனம் அடையுதோ அப்ப வந்து நமக்கு மனதுல உறுதி குறையும் போது, உறுதி இல்லாதப்போ அவங்க வந்து ஏமாற்றத்தையும் கவலையும் சந்திக்க வேண்டியது. இப்போ இங்கே அர்ஜுனன் அவன் பக்தன் தான், அவன் வீரன் தான், அவன் உறுதியானவன் தான், ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அறியாமைங்கிற இதில் அவன் ஆள்கொள்ளப்படுறான். உண்மையில் என்னென்னா அர்ஜுனனுக்கு தன்னுடைய குடும்ப அங்கத்தின் மேலே உள்ள பற்றுதல், குடும்ப அங்கத்தின் மேலே உள்ள பற்றுதல்னால அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் போயிடுது. இந்த யுத்தம் செய்கிறது சரியாக தவறான்னு தெரிஞ்சிக்காம அவன் கிருஷ்ணர்கிட்ட வாதம் செய்ய ஆரம்பிப்பான். இந்த யுத்தம் நியாயம் கிடையாது, இது அநியாயம், அதர்மம், என்னுடைய குடும்ப அங்கத்தினை கொள்றதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், நான் இந்த யுத்தத்தில் அப்படியே நான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும், இவங்களெல்லாம் கொண்டு நமக்கு வெற்றி கிடைச்சா அதில் என்ன லாபம் இல்லையா. இப்போ வந்து அர்ஜுன் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து கிருஷ்ணன் இந்த யுத்தம் செய்ய சொல்கிறார், இந்த யுத்தம் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் யார் கூட இதை கொண்டாட போகிறேன், இவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்களே எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும், வீட்டில் ஒரு திருவிழானா எல்லா சொந்தக்காரங்களும் வர வச்சு கொண்டாடணும், யாருமே கூப்பிடாமல் திருவிழா எப்படி நம்ம கொண்டாட முடியும், எல்லாருடைய சண்டை போட்டுறோம், சொந்தக்காரங்கூடியெல்லாம் சண்டை போட்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், எப்படி இருக்கும், அது எந்த சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க, பேருக்கு நம்ம மட்டும் கொண்டாடிக்க வேண்டியதுதான் இல்லையா. அப்போ அர்ஜுன் அதான் நினைக்கிறார், கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணா நீங்கள் எதிரிகளை கொள்றவர், மதுங்கிற அரக்கனை கொள்றவர், கேசிங்கிற அரக்கனை கொள்றவர், இப்படி நிறைய அசுரங்களை கொள்றீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என் சொந்தக்காரங்களை கொள்ள சொல்றீங்க, இவங்களை கொள்றதுனால நமக்கு என்ன லாபம், அப்படி கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தினால என்ன பலன், இவங்களை கொண்டுட்டா இவங்களே இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம், என்னுடைய வெற்றியை நான் யார் கூட கொண்டாடிக்க போறேன் இல்லையா. எப்பவுமே நம்ம சந்தோஷத்தை பயந்துக்குன்னா, இப்போ ஒரு திடீர்னு ஒருத்தர் பணக்கார ஆகிட்டா என்ன பண்ணுவோம், நான் பணக்கார ஆகிட்டேன் எல்லாத்தையும் காமிச்சிக்கணும், அப்படி காமிச்சிக்கிறது கூட இவங்க இருக்க மாட்டாங்களே இல்லையா. சொந்தக்காரங்களாம் பகைச்சிடணும்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்களாம் பகைச்சிட்டு நம்ம வசதியாச்சுன்னு யார்கிட்ட போய் பீத்திக்குவோம், நான் பெரிய பணக்கார ஆகிட்டேன் பண்ண, யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா. அப்போ இவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் இவங்ககிட்டலாம் சொல்லிக்கலாம், பாரு நான் ராஜா ஆகிட்டேன், நான் ராஜா ஆகிட்டேன். ஸோ இப்படி அர்ஜுனன் தன்னுடைய வாதங்களால் சொல்கிறார் கிருஷ்ணர்கிட்ட, இவங்களாம் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள், இவங்களை கொள்றதுனால எந்த லாபமும் கிடையாது, இவங்களை கொள்றதுனால பாவமே வந்து சேரும், குடும்பத்தில் பெரியவர்கள் அழிக்கப்படுறதுனால நமக்கு வந்து அணி அந்த அதர்மம் தான் அதர்மம், அது தர்மம் கிடையாது. இப்படி பெரியவங்க கொல்லப்படுறதுனால இளைய தலைமுறை யார் வழிநடத்து போவாங்க, அவங்க தவறான வழியில் போயிடுவாங்க, சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உண்டாகும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வாதம் செய்கிறார். இந்த யுத்தம் தர்மம் கிடையாது, இது அதர்மம், இதை நான் செய்ய மாட்டேன், ஏன் இந்த யுத்தம் செய்ய சொல்லி என்னை தூண்டுறீங்க. அப்படி இவங்கெல்லாம் கொண்டு உறவினர்கள் நண்பர்களை கொண்டு நான் ஒன்று இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டாம், நான் காட்டில் போய் பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கிறேன், நான் காட்டில் போய் பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கிறேன், இந்த இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதனால் கிருஷ்ணரே, மாதவரே, கேசவரே, மதுசூதனரே, ஜனார்தனே, எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவர் நீங்கள், என்னை மட்டும் ஏன் உயிர்களை கொல்ல சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் வாதம் செய்கிறார். ஓ ஜனார்தனா, ஓ கிருஷ்ணா, ஓ கேசவா, ஓ மதுசூதனா, மாதவா, கோவிந்தா, கோவிந்தன்னா புலன்களுக்கெல்லாம் இன்பம் தருபவர், கிருஷ்ணா நீங்கள் புலன்களுக்கெல்லாம் இன்பம் தருபவர், ஏன் என்னுடைய புலன்களுக்கு துன்பம் தரீங்க, இவங்களை கொல்ல சொல்லி ஏன் எனக்கு கட்டாயப்படுத்துறீங்க. உண்மையில் கிருஷ்ணர் புலன்களுக்கு இன்பம் தருவோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிருஷ்ணருடைய புலன்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கணும். நம்முடைய புலன்களை நம்ம சந்தோஷப்படுத்த முயற்சித்தோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அதை அர்ஜுனன் மறந்து போயிடுறார். அர்ஜுனன் என்ன மறந்துட்டாருன்னா, நான் கிருஷ்ணரை திருப்தி படுத்தினா நான் திருப்தி அடைஞ்சிருவேன், நான் கிருஷ்ணரை திருப்தி படுத்தாமல் என்னுடைய புலன்களை திருப்தி படுத்தணும்னு நினச்சேன்னா எனக்கு அதில் சந்தோஷமே ஏற்படாது அப்படிங்கிற உண்மையான ரகசியத்தை அர்ஜுனன் மறந்து போடுறார். அர்ஜுனன் கிருஷ்ணர்னால அறியாமைங்கிற இதில் வைக்கப்படுறார். இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் புகுத்தப்பட்டார். ஒன்று வேண்டாம், அர்ஜுனர் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொன்னார், ரெண்டு படைகளுக்கு நடுவில் தேர் கொண்டு போய் நிப்பாட்டுக்குன்னு. அப்போ துரியோதன் முன்னாடி கொண்டு போய் தேர் நிப்பாட்டியிருந்தாருன்னா கிருஷ்ணர் என்ன இருக்கும், கிருஷ்ணர் ரதத்தை கொண்டு போய் நேராக துரியோதன் முன்னாடியோ இல்லை துச்சாசன் முன்னாடியோ நிறுத்தியிருந்தா அர்ஜுனன் என்ன பண்ணியிருப்பான், உடனே துச்சாசன் தலையை சீவிருப்பான் அஸ்திரத்தால் இல்லையா. ஏன்னா துச்சாசன் என்ன பண்ணான், திரௌபதியோடைய துயிலை உருவினான், திரௌபதிக்கு அவமானப்படுத்தினான் இல்லையா. அப்போ துச்சாதன் முன்னாடி கிருஷ்ணர் ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டில், கிருஷ்ணர் என்ன பண்ணார், வேணும்னே பீஷ்மன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாடினார். அப்போ கிருஷ்ணர் யோசிச்சார், இவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு தெரியும் அர்ஜுனுடைய மனசு என்னன்னு, இவன் வந்து எதிரிகள், இவங்கெல்லாம் எதிரிகள் தான், ஆனால் துச்சாதன் மேலே கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு அவ்வளோ நட்பு இருக்காது, என்ன தெரியும் அவன் ரொம்ப கொடூரம் பண்ணிக்கான்னு. ஆனால் பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதுவுமே கேட்க முடியாத ஒரு கைதியான நிலையில் தான் இருந்தார். அந்த அஸ்தினாபுரத்தில் அவர்னால் எதையுமே கேட்க முடியல. என்ன காரணம், அவர் வந்து அந்த வம்சத்தில் வரக்கூடிய எல்லா சக்கரவர்த்திக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருந்தார். அதனால் அவர் எதுவுமே செய்ய முடியாது, அவர் கைகள்லாம் கட்டுப்போடப்பட்டு இருந்தார். அது அர்ஜுனனுக்கும் தெரியும். அப்போ கிருஷ்ணர் வேறுனா அர்ஜுனை டெஸ்ட் பண்ணுறார். இப்போ பீஷ்மர் முன்னாடி வந்து யுத்தம் செய்கிறானா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு அர்ஜுனை பரிசோதிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் நினச்ச மாதிரி என்ன ஆயிடுச்சு, அர்ஜுனனுக்கு மனசெல்லாம் போயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு, அப்படியே சோர்ந்து போய் காந்திபுத்தெல்லாம் கீழே போட்டு அப்படியே உட்காந்துருவான். கிருஷ்ணா என்னால் இங்கே ஒரு க்ஷணம் கூட நீ நிற்க முடியாது, தேரை திருப்புங்க, ஏற்று திருப்புங்க, நான் வீட்டுக்கு போயிடலாம் இல்லை காட்டுக்கு போயிடலாம், இவங்களே யார் ராஜாவாக இருந்து போட்டு யாரோ ஆண்டுட்டு போயிட்டு என்னமோ செஞ்சுட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலையில் அப்படின்னு அர்ஜுனன் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்து. இப்போ அர்ஜுனன் அப்படி உட்காரலைன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லியிருக்க மாட்டார். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லலைன்னா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. ஏன்னா அர்ஜுனனுடைய நிலைமையில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். இப்போ அர்ஜுன் என்ன நிலைமையில் இருக்காரோ இந்த ஸ்லோகத்தில் படித்த நிலைமையில் தான் நம்ம இருக்கோம். நமக்கு எது சரி எது தப்பு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன ஒன்றுமே தெரியாது, ஏதோ அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புலன்பம் தான், நல்லா டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், ஊர் சுற்றணும், கதை பேசணும், வெட்டி நியாயம் பேசி ஊர் காலத்தை போக்கணும், இதுதான் நமக்கு தெரியும். நமக்கு வந்து தர்மம்னா என்ன, பகவான் யார், அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார், ஏன் நம்மளாம் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுறோம், எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறது, நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை எப்படி அடையிறது, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஒன்றுமே நமக்கு தெரியாது. நம்மளாம் அறியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். முதல்ல நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம், நான் இந்த உடல் அப்படி தான் அர்ஜுன் நினச்சிருந்தார். நான் இந்த உடல், இவங்க தான் என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், என்னுடைய சகோதரன். அப்போது இந்த உடல் தளத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உடல் தளத்தில் வாழ்றது ஒரு தோல் வியாதி மாதிரி, தோல் வியாதி வந்தால் அது நமக்கு வேதனை தருது இல்லையா, அந்த மாதிரி இந்த நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மாங்கிறத மறந்து நான் இந்த உடல்னு வாழ்ந்துட்டு இருந்தோன்னா என்ன ஆகிடும், நமக்கு அறியாமை தான் அதிகமாக இருக்கும், உடல்ங்கிற தளம் ஆத்மாங்கிறத மறந்து போய். அப்போ அர்ஜுனன் அந்த இடத்துல கிருஷ்ணரையும் மறந்துட்டான், தன்னையும் மறந்து, தான் இந்த உடல், இவங்கெல்லாம் தன்னுடைய சொந்தக்காரங்க, இவங்களை கொல்லக்கூடாது, இது அதர்மம், கிருஷ்ணர் சொல்லும்போது அதை செய்யலைன்னா அது எப்படி தர்மமாக முடியும். கிருஷ்ணரே சொல்கிறாரு, கிருஷ்ணரே அந்த இடத்துல இந்த யுத்தம் செய்ய சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றது மீறி ஒருத்தர் செய்யறான்னா அவன் அறியாமல் இருக்கான்னு அர்த்தம் இல்லையா. பகவான் ஒருத்தர் சொல்றாருன்னா அது கட்டாயமுடைய நல்லதுக்கு தான் இருக்கும் இல்லையா. கிருஷ்ணர் ஒருத்தரை கொல்ல சொன்னாலும் அது நல்லதுக்கு தான், கிருஷ்ணர் ஒருத்தரை கொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் அது அவன் நல்லதுக்கு தான். இப்போ கிருஷ்ணர் எப்பவுமே தன்னுடைய பக்தர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார். கிருஷ்ணருக்கு எது, கிருஷ்ணர் ஒரு பக்தனுக்கு என்ன நல்ல நன்மை தருமோ அதை தான் செய்வார். பக்தனுக்கு நன்மை தராது அவர் செய்ய மாட்டார். அதே மாதிரி ஒரு பக்தன் என்ன பண்ணணும், பகவானுக்கு எது சந்தோஷம் தருமோ அதை அவன் செய்யணுமா. பகவானுக்கு சந்தோஷம் தருதுன்னா அவன் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகுறதுன்னா அவன் உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக வேண்டாம், நான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிறது பகவானுக்கு விருப்பம்னா அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். எவ்வளோ பெரிய செல்வத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ஒருத்த வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக எவ்வளோ பெரிய செல்வ வசதியை ஏற்றுக்க தயாராக இருக்கணுமா. அப்படி அது பகவானுக்கு திருப்தி தராதுன்னா மூணு உலகம் பரிசாக கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லணும். சாதாரண பிஷக்காரனை தான் வாழணும். பகவானுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கும் தயாராக இருக்கணும். பகவானுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். பகவானுக்கு பிடிக்கலைன்னா எல்லாத்தையும் நிராகரிக்கும் தயாராக இருக்கணும். அவன் தான் உண்மையான பக்தன். அப்போ அர்ஜுனன் எப்படி இருந்திருக்கணும், இந்த யுத்தம் கிருஷ்ணருக்கு பிடிக்குது, கிருஷ்ணர் பண்ண சொல்ல அப்போ நான் பண்ணும், அப்போ தான் உண்மையான அவன் தூய்மையான பக்தன். ஆனால் அது தெரியாதனால அர்ஜுனன் முதல்ல முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பகவத்கீதை சொன்னதுக்கப்புறம் அர்ஜுனன் புரிஞ்சின்றார், இந்த யுத்தம் வந்து தர்மம் தான், இது கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தினா நான் செய்கிறேன். அப்போ அவன் வந்து சக்கரவர்த்தி ஆகிறதுக்காக இந்த யுத்தம் செய்யலை, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் செய்யணும், புரிஞ்சுதான். அதே மாதிரி பகவானுக்கு விருப்பம் வேணா இந்த மூணு உலகத்தை எடுத்திருந்தா கூட அதை நிராகரிக்கும். அதுதான் பலி மகாராஜ் பண்ணார். பலி மகாராஜ் இந்த மூணு உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருந்தார், ஆனால் கிருஷ்ணர் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து அபகரிச்சிடுறார். அப்போ பலி புரிஞ்சின்றார், இது மூணு உலகம் போனதில் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் இப்போ பகவானுடைய கருணை எனக்கு கிடைச்சிருக்கு, வாமன தேவரை முன்னாடி வந்திருக்கார், என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் இப்போ அவர்கிட்ட சரணடைய போகிறேன். அதுதான் உண்மையான பலி. பலி மகாராஜ் தன்னுடைய உடைமைகள்லாம் பகவான்கிட்ட கொடுத்துட்டார், அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாமன தேவர் நேரடியாக கூட கேட்கல, அவர் வந்து ஏமாத்திடுவார், அவர் ஏமாற்றி மூணடி நிலம் கேட்டு வந்து ஏமாற்றி போய் அவர்கிட்ட உள்ளதெல்லாம் பறிச்சிடுறார். ஆனாலும் பலி மகாராஜ் அதுக்கு அவமானப்படலை, வெக்கப்படலை, அழலை, வேதனைப்படலை, மன உடஞ்சி போயிடலை. வாமன தேவத்தோட எதிரியாக நினைக்கல, அவர் கொல்லணும்னு நினைக்கல. இப்போ என்ன புரிஞ்சின்றார், ஓகே பகவான் விஷ்ணு தான் என்கிட்ட வந்து எடுத்துட்டுருக்கார், அவரோட தான் எல்லாமே, அவர் எடுத்ததில் எந்த தப்பும் இல்லை, நானும் அவர் சொந்தமானது தான், அப்போ என்னை அவர்கிட்ட சரணடையிறது தான் தர்மம்னு சொல்லி பலி மகாராஜ் அவரே வாமனத்தை சரணடைகிறார். எப்படி பகவானுக்கு பிடிச்சிருந்தா அது நல்லதோ கெட்டதோ அதை செய்யணும் இல்லையா. பகவானுக்கு வந்து எவ்வளோ செல்வம் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, பகவானுக்கு ஒரு நிறைய பேர் நிறைய செல்வத்தை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அது கிருஷ்ணோட கருணையை எடுத்துக்கணும். ஒருத்தருந்து எல்லா செல்வத்தையும் பறிச்சுன்றாருன்னா அதுவும் கிருஷ்ணோடைய கருணையை எடுத்துக்கணும். கிருஷ்ணர் எடுத்துருந்து எல்லாத்தையும் பறிச்சிடறாரு, ஓகே இந்த செல்வம் இருக்கிறதுனால மேபி நான் கிருஷ்ணர்கிட்ட சரணடையாமல் இருக்கலாம், அப்போ அதை எடுக்கிறது மூலமாக கிருஷ்ணர் என்ன அவர்கிட்ட சரணடைய வைக்கிறார். அப்படிதான் பிரபுபாதர் எடுத்துட்டார். பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கி ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் நிறைய தடங்கள்கள் வந்துகிட்டே இருந்தது. அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் வந்துட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு எல்லாம் நஷ்டமாயிடும். அப்புறம் இன்னொரு வியாபாரம் தொடங்குறோம் அதுவும் நஷ்டமாயிடும். அவர் கடையில் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தவன் பாபுன்னு ஒருத்த அவனையில் ஏமாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், திடீர்னு போயிடுவான். மெடிசன்லாம் அவர் மெடிக்கல் இது வச்சுருந்தார், ஃபார்மசி ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது, அவர் கூட வேலை பண்ணோன்னே எல்லாம் திடீர்னு போயிடுவான். இப்படி அவர்கிட்ட அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிடும், அவருடைய வியாபாரம் கெட்டு போய்டும், எல்லாம் போயிடும். கடைசியில் என்ன குடும்பத்துலலாம் அவரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவியும் பிரபுபாடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்தி பண்ண மாட்டாங்க. பிரபுபாடு பார்த்தாரு, ஓகே கிருஷ்ணர் வந்து நம்மளை சன்னியாசம் எடுக்க வைக்கிறாரு, கிருஷ்ணனுடைய விருப்பம் என்னன்னா நான் இனி பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, என்ன ஆச்சு என்னுடைய வருமானத்தையும் நிறுத்திட்டார். இப்போ வருமானம் கிடையாது, வருமானத்தையும் நிறுத்திட்டாரு, வியாபாரம் நஷ்டமாயிருச்சு, மனைவியும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, அவள் கிருஷ்ண பக்தியை தீவிரமாக எடுத்துக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணிடுவான்னா பிரபுபாவுடைய மனைவி ஒரு நாள் பிரபுபாடு வெளியில் போயிருந்தப்போ அவருடைய பாகவத புஸ்தகத்தில் எடுத்து எடைக்கு போட்டு டீ பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவான். பாகவத புஸ்தகங்கள்லாம் பிரபுபாடு வந்து அவருடைய உயிராக அவருடைய ஆத்மாவாக சேர்ந்த புஸ்தகங்களை எடுத்து எடைக்கு போட்டு டீ பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ பிரபுபாடு வந்து கேட்பார், வந்து பார்த்தா புஸ்தகங்கள்லாம் காணாமல் போயிடும். எங்கேன்னு கேட்டால் அவர் சொல்லுவாள், நான் வந்து பேப்பர் காரனுக்கு போட்டேன். அப்போ பிரபுபாடு கேட்பா, உனக்கு நான் முக்கியமாக காப்பி டீ முக்கியமானு கேட்பார், எனக்கு டீ தான் முக்கியம்னு சொல்லு. அப்போ பிரபுபாடு முடிவு பண்ணுவார், இனி இந்த வீட்டில் இருக்கவே கூட, அப்படியே வீட்டை விட்டு வெளியேப்படும். அதுக்கப்புறம் அவருடைய கனவுல வந்து குரு சொல்வார், அபேச்சரன் இனியும் நீ வந்து பௌதிக வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், நீ சன்னியாசம் எடுத்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யும். அப்போ தான் பிரபுபா புரிஞ்சுக்கிறார், ஓகே இதுதான் கிருஷ்ணருடைய விருப்பம், கிருஷ்ணருடைய விருப்பம் அதுன்னா அதான் பிரபுபா உபன்யாசத்தையும் சொல்வார். பிரபுபா என்ன சொல்வார்னா, நான் வந்து நான் மட்டும் அந்த மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டாப்பில் போயிட்டு இருந்தான், பிரபுபா பிஸ்னஸ் ரொம்ப உயர்ந்த நிலையில் போயிட்டு இருக்குமா, அது மட்டும் அந்த மாதிரி சசிதாந்தா பிரபுபாத் வந்து டாட்டா பில்லாம ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பார், இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரன் ஆயிருப்பார். ஆனால் ஒரு நிமிஷத்தில் கிருஷ்ணர் எல்லாத்தையும் தலைகீழ் ஆக்கி விட்டுருவார். ஏன்னா பிரபுபாட்ட கிருஷ்ணர் அது விரும்பலை. பிரபுபார் வந்து கிருஷ்ண பக்தி எல்லாரும் கொடுக்கணும்னு விரும்பினார், அவர் அதுக்காக பயன்படுத்திட்டார். பிரபுபாரும் அதை புரிஞ்சுட்டார், ஓகே என்னுடைய வியாபாரம் ஏன் நஷ்டமாயிடுச்சு, கிருஷ்ணர் அதை விரும்பலை. நம்மளாம் அப்படி நினைப்போமா, வியாபாரம் நஷ்டமாயிடுச்சுன்னு நம்ம கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், கிருஷ்ண பக்தி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வியாபாரமா ஏதோ நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லுவோம், கிருஷ்ண பக்தியே பண்ண மாட்டோம், நாங்கள் போய் தான் இப்படி அடிச்சுருவோம் இல்லையா. ஆனால் பிரபுபார் எப்படி எடுத்துக்கிட்டாரு, கிருஷ்ணருடைய கருணையை எடுத்துக்கிட்டார். ஓகே, கிருஷ்ணருக்கு இதில் விருப்பம் இல்லை. அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன துறவியாக சொல்கிறார். சரி, இந்த மாதிரி பக்தர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிருஷ்ணரோட சம்மந்தப்படுத்தி பார்ப்பாங்க. உண்மையில் அர்ஜுன் அப்படி தான் பார்த்துருக்கணும், ஆனால் அர்ஜுனன் வேணும்னே கிருஷ்ணர்னால அந்த மாதிரி ஒரு அறியாமையில் வைக்கப்படுறார். அதனால தான் பகவத்கீதை கிருஷ்ணன் நமக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட இது வந்து அவர் பயத்தினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினாலும். யசாச பக்தீர் பகவத் அக்கிஞ்சனா தர்வை குரை தத்திர சமாசதுரா சுரா ஹராவ பக்தி குதோ மகத்குணா மனோரதனதாவதோ பகி. கிருஷ்ணருடைய பக்தர்கிட்ட எல்லா தெய்வீமான குணம் இருக்குமா. யசாச பக்தீர் பகவத் அக்கிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசதே சுரா, சுரானா தேவர்கள். என்ன தேவ எத்தனை தேவர்கள் இருக்காங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க. அந்த தேவர்கள்ட்ட உள்ள எல்லா தெய்வீமான குணமும் பகவான்கிட்ட பக்தி செய்யக்கூடிய பக்தன்ட்ட தானாக ஒன்று ஒன்றா வராருச்சு. நம்ம தூய்மையாக ரொம்ப நல்ல பக்தி பண்ணோன்னா எல்லா தேவர்கிட்ட உள்ள நல்ல குணமும் ஒரு பக்தன்ட்ட வரும், உண்மையான தூய்மையான பக்தன்ட்ட. நமக்கே வரமாட்டேங்குதுன்னு நான் இன்னும் அந்தளவுக்கு பக்தி பண்ணலை, அதுதான் பிரச்சனை. ஆனால் பிரபுபார் போன்ற பக்தர்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருந்தது. அந்த மாதிரி தூய்மையான பக்தன்ட்ட எல்லா தெய்வீமான குணம் இருக்குமா. அப்போ பாகவதம் என்ன சொல்லுது, பக்தன் இல்லாதவன்ட்ட என்ன குணம் இருக்கும், அவன் மனக்கரப்பில் தான் வாழ்ந்துட்டுருப்பான். இந்த உலகத்தில் பக்தர் இல்லாதவங்க இருக்காங்க, உலகத்தில் பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வியாபாரிகள்லாம் இருக்காங்க, ஆனால் என்ன அவங்ககிட்ட நல்ல குணம் இருக்குது, மனக்கற்பில் தான் வாழ்ந்துருப்பேன். நான் இந்த உடல், இது என்னுடைய நாடு, என்னுடைய சமுதாயம், என்னுடைய மொழி, அப்படி தான் வாழ்ந்துருப்பேன். ஆனால் அர்ஜுனன் போன்ற பக்தர்கள் எப்பவுமே இறக்கவும் இல்லை. அதனால அர்ஜுன் என்ன நினைச்சிட்டாரு, நான் வந்து பகவானுக்கு பக்தி பண்ணுறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் பேசாமல் காட்டிலேயே போய் கிருஷ்ணோடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்துடலாமே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கே, நான் ஏன் போய் இங்கே வந்து சண்டை போட்டு இவங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கணும். அப்போ பக்தன், ஒரு பக்தன் எப்பவுமே யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டார். நிறைய பேர் அந்த பக்தனை கஷ்டப்படுத்தலாம். இப்போ அர்ஜுனன் நிறைய பேர் கஷ்டப்படுத்திருக்காங்க, பாண்டவர்களுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆனால் அர்ஜுன் அந்த யுத்த பூமியில் வந்து என்ன நினைச்சாரு, அவங்க எவ்வளோ கொடுமை பண்ணுனா என்ன, அவங்க தெரியாமல் பண்ணியிருக்காங்க, அந்த அது பண்ணது பாவம்னு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அர்ஜுன் என்ன சொல்லுவார்னா, கிருஷ்ணாட்ட கிருஷ்ணா அவங்க நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தெரியாமல் அவங்க பண்ணியிருக்காங்க, இவங்களை கொள்றது பாவம் நமக்கு தெரியும், அப்போ நம்ம செய்யணும், நமக்கு தெரியும், தெரிஞ்சு நம்ம செய்யணும், அதனால செய்யக்கூடாது அப்படின்னு அர்ஜுன் சொல்லுவார். அர்ஜுன் என்ன சொல்லுவார், அப்படின்னா ஒரு பக்தன் என்ன குணம் இருக்கு, அவனுக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட அவன் வந்து அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், சரி அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சாதுவாக போயிடுவார். ஆனால் கிருஷ்ணர் அதை விரும்ப மாட்டார். கிருஷ்ணர் எப்படின்னா, அவருக்கு யாராவது கெடுதல் பண்ணால் அவர் கோவப்பட மாட்டார், தன்னுடைய பக்தனுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டு அவர் பொறுத்துக்க மாட்டார். இதுதான் பகவானுக்கு பக்தனுக்கு வித்தியாசம். பக்தன் அவனுக்கு யாராவது கெடுதல் பண்ணிவிட்டு அவன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான், மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவான், மன்னிச்சுடுவான், சரி அவங்க எதாவது தெரியாமல் பண்ணிட்டு போகிறான். ஆனால் கிருஷ்ணர் அப்படி விட மாட்டாராம், என்னுடைய பக்தனுக்கு இவன் எப்படி மோசம் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணருக்கு பயங்கரமான கோபம் வந்து ஒட்டுமொத்த மகாபாரதத்துக்கு அதுதான் காரணம். பாண்டவர்களுக்கு கொடுமை பண்ணனால பாண்டவர்கள் மன்னிக்க தயாராக இருக்காங்க, ஆனால் கிருஷ்ணர் மன்னிக்க தயாராக இல்லை, அவ்வளோ பேரை கொண்டுட்டார், ஒரு ஆள் கூட உயிரோடு இல்லை பாண்டவர்களை தவிர, இந்த எல்லாரும் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார் இல்லையா. காரணம் என்ன, தன்னுடைய பக்தர்களை அவங்க அவமதித்து அவங்கள அவங்களுக்கு அநியாயம் பண்ணி அவங்களுக்கு குற்றம் செய்ததுனால கிருஷ்ணர் அவங்களை மன்னிக்கவே இல்லை. கிருஷ்ணர் வந்து ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அதனால தான் பக்தர்களுக்கு ஒருபோதும் நம்ம குற்றம் பண்ணிடவே கூடாது. பக்தர்களை வந்து அவதூறு பேசுகிறதோ, அவங்கள பற்றி நம்ம ஏதோ தப்பு தப்பாக சொல்கிறதோ, ஈவன் தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது. ஒரு பக்தன் தப்பு பண்ணால் கூட அவர் பக்தர் ஏன் இப்படி பண்ணுறாரு அதுக்கு சொல்லக்கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. அவர் கிருஷ்ணருடைய பக்தராக இருந்தால் கிருஷ்ணர் அந்த பொறுப்பேற்றுக்கிறார். ஒரு பக்தன் இப்போ இவர் தப்பு பண்ணுறாருன்னா இவரை ஏன் தப்புன்னு கேட்கறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த பக்தன் தப்பானா அது கிருஷ்ணர் பார்த்துக்கார், அதுக்காக அவங்க அம்மா கேட்காமல் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தப்பெல்லாம் நினச்சிக்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பக்தன் தப்பு பண்ணால் அவனை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அது அவனுக்கு திருத்துறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, குருவுக்கும் யமராஜுக்கு தான் அந்த அதிகாரம். குரு கேட்கலாம் கண்டிக்கலாம், இவர் தப்புன்னா இவருடைய குரு கேட்கலாம் கண்டிக்கலாம், இவங்க அப்பா அம்மா கேட்கலாம் கண்டிக்கலாம், நம்மளாம் கேட்க கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பக்தனை வந்து ஒருபோதும் நம்ம வந்து குறை சொல்லவோ அவதூறு பேசவோ கூடாது. அப்படி பண்ணிட்டோம் கிருஷ்ணர் நம்ம மேல அதிருப்தி அடைஞ்சிருவார், அப்புறம் கிருஷ்ணர் நம்மளை கட்டாயம் பனிஷ்மெண்ட் கொடுப்பார். ஒன்றும் இல்லை, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் சுவையே வராது, கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் வராது, கிருஷ்ண பக்தியில் சுவை வராது, கொஞ்ச காலத்தில் பக்தி விட்டே நம்ம போயிடும், பக்தி பாதையிலேருந்து விலகிடும். அதனால ஒருபோதும் பக்தர்களுக்கு குற்றம் செய்யவே கூடாது, புரிஞ்சுதான். அதனால தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் மகாபாரதத்தில் அதுதான் முக்கியமான காரணம், பக்தர்களுக்கு குற்றம் செய்ததுனால தான் அவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டாங்க. ஆனால் அர்ஜுனன் ஒரு இரக்கமுள்ள ஒரு சாதுவாக இருக்கிறனால, பக்தனாக இருக்கிறதுனால அவன் இது யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறான். ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியாது இந்த யுத்தம் வந்து தர்மத்துக்காக நடக்கூடியது, கிருஷ்ணர் சொல்கிறார் இதை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற இதை மறந்துடுறார் தன்னுடைய இரக்கத்தினால. ஆனால் கிருஷ்ணர் அதை அர்ஜுனன் விரும்பலை. ஒரு வீரனுக்கு அது அளவு கிடையாது, ஒரு சாது இரக்கமுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு வீரன் ஒரு சத்திரியன் வந்து இறக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இறக்கப்படணும், அக்கிரம செய்கிறக்காரர்கள்ட்ட இறக்கப்படக்கூடாது. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார், அர்ஜுனுடைய சத்திரியனா இருக்கிறதுனால அவன் ஒரு பிராமணர் மாதிரியோ இல்ல ஒரு பக்தர் மாதிரியோ நடிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல ஒரு யுத்தம் பண்ணிதான். அதுதான் கிருஷ்ணோட விருப்பம். அப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசிக்கிறார். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கணும்.